Yes, thank you, Dominic. Yes. It's a bit disappointing this year that no protesters threatened to throw yellow paint on me.
தெற்கு ஆஸ்திரேலிய கனிய வளங்கள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் டாம் கூட்சன்டோனிஸ் கேலியாக பேசியிருக்க கூடும். ஆனால் இந்த வருடம் அடிலையில் நடந்த சுரங்கத் தொழில் நிறுவனங்களின் வருடாந்த பெய்டேர்ட் மாநாட்டில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மட்டுமல்ல பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மரிதாகவே இருந்தது. 35 பேர் மட்டும் பங்கு பெற்றிய இந்த மாநாடு ஃபுகுஷிமா அணுமின் நிலைய அழிவிற்குப் பின் அதன் வெளிப்பாடாக உற்சாகம் இழந்து வரும் நாட்காலிகளாக பிரதிபலிக்கப்பட்டதாக பலர் பார்க்கிறார்கள். உலகம் முழுவதும் தற்போது பாவனையிலுள்ள அணுமின் உலைகள் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள பல அணுமின் உலைகள் மூடப்படவுள்ளன. பல நாடுகள் அணுசக்தி உற்பத்தி, அதன் பயன்பாடு என்பவற்றை மறுபரிசீலனை செய்கின்றன. இதன் விளைவாக யுரேனியத்தின் விலையில் வீழ்ச்சி மற்றும் பொதுவாகவே யுரேனிய சுரங்கத் தொழில்துறையில் தேக்க நிலை காணப்படுகிறது. ஆனால் இந்த மாநாட்டில் பங்கு கொண்ட பிரமுகர்களோ மின்சக்தியின் தேவை உலகில் எப்போதும் இல்லாத அளவு உயர்ந்திருக்கிறது என்றும் தற்போதைய உற்பத்தி இதனை ஈடுகட்ட முடியாது என்றும் இதனை நிவர்த்தி செய்ய யுரேனியம் முக்கியமானது என்றும் அதன் எழுச்சி தவிர்க்க முடியாதது என்றும் கூறுகிறார்கள். டாம் கூட்சன்டோனிஸ் ஒப்புக்கொள்கிறார்.
The International Energy Agency has estimated the number of people without access to electricity today is 1.3 billion people. That's about 20% of the world's population, and there are many more people that have limited access to reliable supplies. It is my contention that Australia has a net energy, as a net energy exporter, has a moral duty to lift people out of poverty and to meet rising living standards.
இந்தியாவின் முன்னாள் ஆஸ்திரேலிய துணை உயர் ஆணையர்களின் ஒருவரான ராகேஷ் அஹூஜா இதற்கான காரணம் தெளிவாக உள்ளது என்கிறார்.
For economic growth, energy is necessary, and to lift millions out of impoverishment, economic growth is necessary. So there is a very good reason, humanitarian almost, though some people might disagree on the uranium front, is to provide as much energy as possible to developing countries.
Yellow cake எனப்படும் யுரேனியம் ஆக்சைட்டின் தற்போதைய ஆஸ்திரேலியாவின் உற்பத்தியில் ஏறத்தாழ 60% தெற்கு ஆஸ்திரேலியா வழங்குகிறது. அஹூஜாவின் கூற்று உண்மையாக வேண்டுமென்று தெற்கு ஆஸ்திரேலியா நம்பியிருக்கிறது.
Now the Commonwealth government's decision in 2011 to allow the sales of uranium to India, which is in fact moved by our Premier Jay Weatherill, has the potential to radically change our domestic uranium industry.
Tom Kutsantones, Australia இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்வதற்கு 30 ஆண்டுகளுக்கு மேல் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க கிலாட் அரசு எடுத்த முடிவை பற்றி பேசியிருந்தார். இந்த தடையை ஜான் ஹாவர்ட் நீக்கியிருந்த போதும் கெவின் ரட் பதவிக்கு வந்ததும் மீண்டும் அந்த தடை அமுலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தேர்தலில் ஆட்சி மாறினாலும் நீக்கப்பட்ட தடையில் மாற்றம் ஏற்படப் போவதில்லை. இந்தியாவின் அணுமின் நிலையத்தின் தேவைகளை உள்ளூர் யுரேனிய உற்பத்தி ஈடுகட்ட முடியாத நிலையில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துவிட்டதால் அதன் அணுசக்தி உற்பத்தியில் தேக்கம் ஏற்பட்டது. ஆஸ்திரேலிய யுரேனியம் எப்படி பயன்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கும் இருதரப்பு உடன்பாட்டை ஏற்படுத்தாமல் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் எடுத்த சுற்று வழியிலேயே இந்த விடயத்தில் கிலாட் அரசு செயல்படுகிறது. இந்த ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் 4 தசாப்தங்களாக அங்குமிங்குமாக அலைந்த இந்தியாவை தற்பொழுது உலகின் பிரதான அணுசக்தி உற்பத்தியாளனாக மாற்றியுள்ளது என்கிறார் ராகேஷ் அஹூஜா.
I have to refer to a general bilateral issue concerning Australia's relations with India. They've never been comfortable for 65 years. Something goes wrong almost every decade. The Australian government's decision to open the yellow paddock to India is a game changer in the relationship. This issue has held to ransom Australia's relationship and the economic interests with the world's largest democracy for 40 years. So we are at the cusp of something quite major.
கிரீன்ஸ் கட்சியின் அணுசக்திக்கு எதிரான செய்தி தொடர்பாளர் ஸ்காட் லுட்லம் நிலைமையை வேறு விதமாக பார்க்கிறார்.
Well, what Australia is doing in proposing to sell uranium to India is simply reward bad behavior. India never signed up to the non-proliferation treaty. It's flawed, but it's the only multilateral instrument that we have for governing the proliferation and disarmament of nuclear weapons. And Australia is proposing to violate it in the interests of the uranium mining companies.
எனினும் ராகேஷ் அஹூஜா இந்திய குடிமக்களுக்கு அணுசக்தியை பெறும் உரிமை இருக்கிறது என்று கருதுகிறார்.
Next to water shortage, India's most critical severe crisis is energy insecurity. With 17% of the population, India only has less than 1% of known oil and gas reserves. It is now expected that India's incremental energy over the coming decade is likely to be the highest in the world. This stems from, obviously, economic growth, population increase, scarcity of resources, and, most important of all, an expanding high energy consuming middle class with rising incomes. They all want fridges these days.
பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கண்டுள்ள போதிலும் மின்னுற்பத்தியில் தேக்கநிலை இருப்பதால் இந்தியாவின் முன்னேற்றம் தடைப்படுகிறது என்றும், சூரிய ஒளி, காற்று போன்றவற்றிலிருந்து பெறப்படும் மாற்று சக்தியால் மின்சார தேவைகளை ஈடுகட்ட முடியாது என்றும், யுரேனியம் அதற்கு மிகவும் உதவும் என்றும் டாம் கூட்சன்டோனிஸ் குறிப்பிடுகிறார்.
It's easy to overlook sometimes India's amazing growth over the past decade, but what should not be overlooked is India's energy needs and how it's factoring in nuclear energy as a critical power source. Last year, a blackout in northern India affected over 500 million people. That is 500 million people who are left without lighting, refrigeration and other essential services in the developing world. South Australia and the rest of the nation's uranium could help alleviate India's critical problems in the near future.
யுரேனியத்தால் பலனடைகின்ற பலர் மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்யவே இது பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டாலும், அதனால் ஏற்படும் கதிரியக்க கழிவுகள், அணு உலை பாதுகாப்பு, அணுவாயுத போர் போன்ற பின்னடைவுகளை பற்றி சிந்திக்க மறுக்கிறார்கள் என்கிறார் ஸ்காட் லுட்லம். 1997 ஒரு ராத்தலுக்கு 140 அமெரிக்க டாலராக இருந்த யுரேனியத்தின் சர்வதேச விலை இப்பொழுது 40 டாலராக குறைந்திருப்பதை குறிப்பிட்ட இவர், ஐரோப்பாவில் இருக்கும் 150 அணு ஆலைகள் மூடுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதால் தான் இந்தியாவை இவர்கள் நாடுகிறார்கள் என்கிறார்.
The world uranium sector is in huge trouble at the moment. So I think the Australian government, at the behest of the mining industry, who obviously are the loudest voices at the table, are looking for any markets at all because the sector is in such trouble. So they see India as an industrialising nation with a growing power sector. They see the dollar signs, but they quite clearly don't seem to be interested in the risks.
Senator Ludlam, இந்தியாவின் அணுமின் நிலையங்கள் பல விபத்துக்குள்ளாயிருக்கின்றன. பல விபத்துகள் கடைசி வேளையில் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பாரதூரமான விபத்து நிகழ்ந்து அதில் ஆஸ்திரேலியாவும் உடந்தையாக இருப்பதன் தேவை என்ன என்கிறார். இது தவிர, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் அதிகரித்து வருவது கவலை தருகிறது என்று கருத்தும் தெரிவித்துள்ளார்.
Well, India is a nuclear weapons state, and they're on the record as saying that they're trying to buy foreign sources of uranium so they can lock up their domestic reserves for a nuclear arms race with Pakistan. So it's a very volatile and dangerous security situation into which to be selling uranium.
முன்னாள் தூதரும் தற்போது சக்தி பற்றிய மூலோபாய ஆலோசகருமான ராகேஷ் அஹூஜா இது வாழ்வியல் உண்மை என்று குறிப்பிடுகிறார்.
Any uranium we sell to India must be used for civilian purposes.
But doesn't that just free up uranium for domestic uranium for military purposes?
Yes, that has always been the case, yes. I mean, we sell to China, obviously it frees up their domestic war, yes. I mean, so it's simply a fact of life.
இந்திய-ஆஸ்திரேலிய யுரேனிய ஏற்றுமதி பேச்சுவார்த்தைகள் 2 ஆண்டுகள் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கால இடைவெளியை பயன்படுத்தி இந்த ஒப்பந்தத்தையும் ஏற்றுமதியையும் நிறுத்துவதற்கு தன்னாலான எல்லா வேலையையும் செய்யப்போவதாக கூறுகிறார் ஸ்காட் லுட்லம்.